సత్తామాత్రం కేవల విజ్ఞానమన్నజం తత్ సూక్ష్మం నిత్యం తత్వమసిత్యత్వసుతాయ సంభ్రమంతే ప్రాపితాయం విభుమాద్యం తం సంసారధ్వంత వినాశం హరిమీడే. హరిస్తోత్రత్ర 37వ శ్లోకం. భగవత్పాదాల్ భక్తి రసం எல்லோருக்கும் வரணும். அந்த பக்தியானது மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும். மனசுல சாந்தி வந்ததுமேயானால் வேதாந்தமானது மனசுல கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். பிறகு ஆத்ம தத்துவத்தை நாமே விசாரம் பண்ண தொடங்குவோம். பகவானுடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, பக்தியினால பகவானை பூஜை பண்ணினத்தினால அந்த அனுகிரகத்தினால இப்பேரவையிலேயே அவன் க்ஷேமத்தை அடையலாம் எனக்கூடியதான எண்ணத்தில் பக்திரச பூரிதமான பல ஸ்தோத்திரங்களை பண்ணினார். அந்த ஸ்தோத்திரங்கள்ல இது ஒரு அழகான ஸ்தோத்திரம். பக்தியும் இருக்கு, அதுல ஆத்ம தத்துவமும் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவம் உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான சாரமான அம்சங்கள்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்க. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு உபனிஷத்தினுடைய ரகசியத்தை சொல்றது. அதே போல இந்த ஸ்லோகத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல 6வது அத்தியாயமா இருக்கக்கூடியதான சத்வித்யை பத்தி சொல்றது. ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன், அவர் அப்பா கிட்ட போய் இது போல ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல 12 வயசு வரைக்கும் அவன் ஒன்றும் வாசிக்காம இருந்தான். அப்பா சொல்றார், போய் குருகுலத்தை போய் வாசிட்டு வாடான்னு. குருகுலத்துக்கு போனா இன்னொரு 12 வருஷம் 24 வயது வரைக்கும் வாசிச்சான். ரொம்ப கர்வத்தோட வந்தான், எல்லாம் வாசிச்சிருக்கேன்ட்டு அப்பா பார்த்து கவலைப்பட்டு. கர்வம் இருக்கக்கூடாது, வாசிச்சா கர்வம் குறையணும், வினயம் வரணும். இவன் எப்படி கர்வத்தோட இருக்கானேன்னு பார்த்து கவலைப்பட்டு, அப்பா அதை அறிந்தியா, எல்லாம் அறிந்த பிறகு எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அப்படிப்பட்டதான தத்துவத்தை அறிந்தாயா அப்படின்னு கேட்கிறார். அப்படி ஒண்ணு இருக்க என்ன, உன்னை தெரிஞ்சுனா இன்னொன்று தெரிஞ்சா போல எங்க இருக்கு, அப்படி உலகத்துல இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படி இல்லப்பா, மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணிலிருந்து உண்டான காரியங்கள்லாம் குடம் பல்லாய் மூடி இவைகள்லாம் மண்ணுத்தான் எப்படி அறிகிறோமோ, தங்கத்தை அறிந்தால் தங்கத்தினுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு காணப்படுகிறதோ அதே போல உலகத்துக்கெல்லாம் மூலமான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு, சர்வ காரணமான ஒரு தத்துவம் இருக்கு, அவரை அறிந்தோமையானால் எல்லாமும் அறியலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை தாங்களே சொல்லுங்கோ அப்படிங்கும் பொழுது உலகத்தை படைச்சதான சத்தை பத்தி சொல்ற. அந்த பரமாத்மா அந்த சத்தை சொல்லி, அந்த சத்துல இருந்தா எல்லா விதமான பதார்த்தங்களும் உண்டாச்சு, பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, அதுக்கப்புறம் சரீரம் உண்டாச்சு, சரீரத்துக்குள்ள அவர் உள்ள பூந்துண்ட, உள்ள பூந்துண்டு அதுக்கப்புறம் இந்த சரீரத்துல புலன்கள்லாம் எல்லாம் வேலை பண்ணும்படி பண்றார். இவளை எல்லாம் பண்ணினாலும் அவர் எதோடையும் ஒட்டல, அவர் ஏகமாக கூட்டஸ்தமாக இருக்க அப்படின்னு அந்த பரமாத்மா தான் நீங்க அப்படின்னு அந்த பையனை காமிக்கிற. தத்துவமசி அப்படின்னு அந்த உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் யாரு, சாட்சாத் மகாவிஷ்ணு ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரூடானி மாய, யார நினைச்ச மாத்திரத்தினால எல்லா பாபங்களும் அகந்து விடும். ஹரிர் ஹரதி பூதானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் பகவானை நினைச்ச மாத்திரத்தினால் அத்தனையும் போய்விடும். அப்படிப்பட்டதான மகாபிரபு பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு சுரூபம் அப்படின்னு அந்த ஹரியை பத்தி சொன்னதான தத்துவம். அதை இந்த ஸ்லோகத்துல சத்தா மாத்திரம் கேவல விஞ்ஞானமஜம் சத்து, சத்தா மாத்திரம் அந்த உபனிஷத் சதேவதோம்யேன மந்திராசீத்னு இருக்கு. அதனால பகவானுக்கு என்ன, சத்தா மாத்திரம் கேவல தன்மாத்திரம், சத்துன இருத்தல தவிர ஒரு ஒண்ணும் சொல்ல முடியாது. சத்தா மாத்திரம் கேவல விஞ்ஞானமஜம், இப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாமும் அவருக்கு தெரியும். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எது எது இருக்கோ அவருக்கு தெரியும். பகவான் அர்ஜுன் கிட்ட சொல்றார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, எத்தனையோ பிறவைகள் உனக்கு இருக்கா இருக்கு எனக்கா இருக்கு, ஆனா அவைகள் எல்லாமே நான் அறிவேன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. எந்தெந்த பிராணிக்கு எத்தனை பிறவைகளா இருக்கு, எந்தெந்த பிறவைகள் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆகையால் விஞ்ஞானம் அஜம் சது, அஜம் பிறவியற்றவர், கேவல சத்ரூபமா இருக்கார், சூக்ஷ்மம் நித்யம் தத்துவம் அதித்யாத்ம சுதாய ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் சாத்மா தத்துவமசி ஸ்வேதகேது. ஐத்ததாத்மியம் எல்லாமே அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் தான். நாம எதை பார்க்கிறோமோ எல்லாம் அவருடைய ஸ்வரூபம், பகு சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபம், சாதாரணமாக கண்களால நம்ம அறிய முடியாதான ஒரு ஸ்வரூபம். ஏதோ கண்ணுக்கு எதிர்க்க அர்ஜுனனுக்கு நாலு கைகளோட காணப்பட்ட போதிலும், வசுதேவருக்கும் தேவகைகளும் காண்பித்த போதிலும் அவருடைய சொரூபம் என்ன? என்மாம் பசியதி நாரதா சர்வபூத குருத்தம் நைவம்மாம் திரட்டுமாத. அந்த ஸ்வரூபத்தை என்னுடைய அனுகிரகம் இருந்தா தான் நீ பார்க்க முடியும். உன்னுடைய இதயத்துல நீ பக்தியில பார்த்துக்கலாம், ஆனா கண்ணதற்கு நீ பார்க்கணுமையானால் என் அனுகிரகம் இருந்தா தான் முடியும் அப்படின்னு. அப்படி அதே அவன் தான் அந்த பரமாத்மா தான். கடைசியில் சாமவேதத்தின் கடைசியில சாந்தோக்கியோபன் எடுத்திருக்கு. அந்த சாந்தோக்கியோபன் சொல்லிருக்காரு, பிராஹபிதாயம் விபுமாத்மம், அந்த விபுஸ்வரூபமான அந்த பரமாத்மா ஆத்யம் எல்லோருக்கும் முன்னால் இருந்தவர், உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் முன்னால அவர் தான் தோன்றினார். என்னுடைய ஸ்வரூபத்தை தேவர்ஷகே நாரதா அசிதா இவாளெல்லாம் யாராலையும் தெரிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இவளுக்கு முன்னாலே அகமாதிரி தேவானாம், எல்லா தேவதைகளுக்கும் முன்னால நான் தான் இருக்கேன். மகர்ஷி நாமித்த சர்வதா, எல்லா மருந்துகளுக்கும் முன்னால நான் தானே இருக்கேன். இவாளுக்கு எப்படி நான் சொன்னா தான் தெரியும் அப்படிங்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்டதான் ஆத்யம் விபுமாத்யம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேடே அப்படின்னு சாமவேதீயமான சாந்தோக்கியோபனிடத்துல ஆறாவது அத்தியாயத்துல சொன்னதான ஒரு அம்சத்தை நமக்கு சுலபமாக ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, சத்தா மாத்திரம் கேவல விஜயானம் அஜம் சத் சூக்மம் நித்யம் தத்வம் அசித்யாத்ம சுதாய. தன்னுடைய குழந்தையான அவனுக்கு ஸ்வேதகேது சொன்ன, சாம் நமந்தே பிராஹ பிதாயம் விபுமாத்யம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேடே மூர்த்தமூர்த்தே பூர்வமபோக்ய அத சமாதௌ திருஷ்யம் சர்வம் நேதிஜ நேதிஜ விஹாய சைதன்யாம்சே ஸ்வாத்மனி சந்தம் ச விதுர்யம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேடே. புரஹதாரண்யகோபுரஷத்துல மூர்த்தமூர்த்த பிராமணம்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவனுடைய ஆஸ்தானத்துக்கு ஒரு அந்தனர் வரார். வந்து முதல்ல என்ன சொன்னார், பிரம்மதே பிரமாணி, நான் மூக்க பிரம்மத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறார். அந்த ராஜா பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. எப்படியுமே ராஜா ஆஸ்தானத்துக்கு பிராமணர் படித்தவர், வேதவித்து வந்தா அவருக்கு ஒரு கர்வம் உண்டு, கௌரவம் உண்டு. ஏன், வேதத்தை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு வரவா ஆச்சாரத்தோட இருக்கிறவான்னு அவர் ரொம்ப வசத்தின்னு பேரு. அப்படி இருக்கிறவங்க ராஜ்யத்துக்கு நல்லது அப்படின்னு ராஜா சத்காரம் பண்ணி அனுப்புறது வழக்கம். அப்படி இவர் வந்தது மட்டும் இல்லாம பிரம்மதே பிரமாணி, நான் உங்களுக்கு பிரம்மத்தை சொல்லுகிறேன். ராஜா சந்தோஷப்பட்டார், வாங்கோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு 1000 மணிக்கு தரேன். ஏன்னா எல்லாருமே ஜனகோ ஜனகோ ஜனகைது ஜனா தாவந்தின், எல்லாரும் ஜனகரை தான் கேட்பார், ஜனகருக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஓடுறார். நீங்க எனக்கும் தெரியும்னு வந்திருக்கையில ரொம்ப சந்தோஷம்னு அவருக்கு கௌரவப்படுத்தி சொல்லுவோங்கிற. அவர் அப்புறம் நிறைய சொல்லுவாங்க, சூரியனுக்குள்ள இருக்கிறவர், சந்திரனுக்குள்ள இருக்கிறவர், அக்னிக்குள்ள இருக்கிறவர், மின்னலுக்குள்ள இருக்கிறவர், மனசுக்குள்ள இருக்கிறவர், ஆத்மாக்குள்ள இருக்கிறவர், இப்படி வரிசையா சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும்னு நிராகரணம் பண்ணிட்டே வரார் ராஜா. அதுக்கப்புறம் இதை நிறுத்தி விட்டார். இவ்வளத்தானான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூங்குற புருஷன்கிட்ட எழுந்துட்டு போய் அவரை எழுப்புறார். எழுப்பினதுமே இந்த தூங்குற புருஷன் எழுதினது அவ கேட்கிறார், இது வரைக்கும் தூங்கிட்டு இருக்க, பார்க்கல கேட்கல முகர்ல ஒண்ணும் பண்ணல, இப்ப எழுப்பினதுமே பயத்தோடு நின்று இங்க நிக்கிறார், பத்தியில பாக்கிறார் கேட்கிறார் எல்லாத்தையும் பண்றார். இத தூக்கும் பொழுது எங்க இருந்தார், இப்ப எப்படி வந்தார், யார் பேசுறார் தெரியுமான்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபத்தை சொல்லி முடிச்ச பிறகு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்காரு, அந்த பரம்பொருள் இடத்துலதான் இந்த ஜீவன் போய் தூங்கினான். அந்த வரபொருள் யார் தெரியுமா, உலகத்தை படைச்சவர். உலகம் எப்படி இருக்கு, நாம் பார்க்கக்கூடியதான பொருள்கள், பார்க்க முடியாததான பொருள்கள். ஆகாசம் இருக்க, வாயு இருக்க, இந்த ரெண்டையும் நீங்க கண்ணால பார்க்க முடியாது. நெருப்பு, ஜலம், பூமி, இந்த பொருள்களை நீங்க பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும், இந்த முதல் 3 பூதங்களுக்கு மூர்த்தம்னு பேரா, மீதி 2 பூதங்களுக்கு அமூர்த்தம்னு பேரா, இந்த மூர்த்தமும் அமூர்த்தமும் ஐந்து பூதங்களும் பிரம்மஸ்வரூபமா இருக்கு அப்படி சொல்லி மூர்த்தே மூர்த்தே பூர்வம் அபோக்ய அதமாதௌ அத்தனையும் சொல்லி இந்த பஞ்சபூதங்கள்னாலதான் நம்ம சரீரம் ஏற்பட்டிருக்க. இந்த சரீரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பஞ்சபூதங்களுடைய பொருள்களை உட்கொண்டு இருக்கோம். பூமியில இருக்கக்கூடியதான மரம் கொடிகள், அதனால வந்ததான பழங்கள் காய்கறிகள் இவைகள்லாம் அனுபவிக்கிறோம். ஜலத்தை அனுபவிக்கிறோம், அதை சுட பண்ணி அந்த நெருப்பையும் நம்ம உட்கொள்றோம். சுட இத்தனையும் உள்ள போறதா இல்லையோ, இது போனதுனால நம்ம சரீரத்துல சில வாசனைகள் ஏற்படுறது. இந்த அன்ன ரசத்தை எப்படி அன்னத்தை உட்கொள்றோ அதுக்கு தகுந்ததாக மனசு பரிணாமத்தை அடையிறது. அது பல வாசனைகளோட பல திரவங்கள் உள்ள ஏற்படுறது இதயத்துல. அந்த திரவங்கள்லாம் எப்படி இருக்கு, பல வர்ணங்களோட இருக்கா, வெளுப்பாகவும் கருப்பாகவும் மஞ்சளாகவும் நீளமாகவும் பூதமாகவும் இருக்கு. அது என்ன காட்டுறது, நம்மளுடைய சரீரத்துல நமக்கு என்ன சத்துவகுணமா ரஜோகுணமா தமோ குணமானு காட்டுறது. இந்த வாசனைகளையும் அழிக்கணுங்கிறார். பூர்வம போக்கிய அத சமாதவு, இது முடிச்சுட்டேன்னா சமாதியில். சமாதினா என்ன, தூங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம், ஒண்ணும் தெரியாம இருக்கோம், நம்மளையே தெரிஞ்சுக்கல, உலகத்தை தெரிஞ்சுக்கல, நம்ம சரீரத்தை தெரிஞ்சுக்கல, என்ன ஆறுதுன்னு தெரியல, முழிச்சுண்டா உண்டுன்னு முழிக்காது போல தெரியாது. ஆனா சமாதியில் எப்படி, நீங்க முழிச்சுண்டே இருக்கிற காலத்துல, கண்ணை மூடிட்டு இருக்கிற காலத்துல, தியானம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, தூங்கும் பொழுது எந்த நிலையோ அந்த நிலை வரும், உலகம் தோணாது, எந்த சத்தம் வந்தாலும் என்ன இருந்தாலும் தோணாது, நீங்க எதை தியானம் பண்றீங்களுங்கிறதும் தோணாது. ஆனா என்ன ஆகுது, தூங்கல, தூங்கி முழிச்சுட்ட பிறகு என்ன சொல்ல, ஒண்ணும் அறியாமல் தூங்கினேங்கிற நிலப்பு வருது. சமாதியில இருந்து எழுந்து வந்த ஒண்ணும் அறியாமலேன்னு சொல்லல, ஆனா எப்படி என்ன நிம்மதியா இருந்தது, அந்த நிம்மதியா இருந்த ஒரு சொரூபம். அது ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு மனசுல அடங்கிய சமாதி இருக்குமே ஆனால் ஆறு மணி நேரம் தூங்கினா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம், சரீரத்துக்கு அவ்வளவு ரெஸ்ட் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சமாதி நீங்க இந்த உபநிஷத்து சொன்னதான தியானம் பண்ணினா வருமா, ஏன் அங்க உள்ள இருக்கிறது அந்த உபநிடத்து அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுங்க. மூர்த்தா மூர்த்தே பூர்வம் அபோக்ய அத சமாதவு திருத்தியம் சர்வம் நேதி ஜனேதி விஹாய, அந்த உபநிஷத்துல நேதி நேதி நக்யன்யஸ்மாதி, உலகத்துல தாங்கள் எதை பார்க்கிறீர்களோ எது இருக்குன்னு கருத்துறீங்களோ அவைகள்லாம் நிஜமா இல்ல, அந்த நிஜமா இருக்கிறது என்ன, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான் அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அந்யத் பரமஸ்தி. அது என்னது, பிராணாமை சத்தியம் தேஷாமேஷ சத்தியம் சத்தியஸ்ய சத்தியம், தாங்கள் எதது சத்தியம்னு கருதுறீங்களோ அந்த சத்தியத்துக்கெல்லாம் உயர்ந்ததான ஒரு சத்தியமான ஒரு ஸ்வரூபம் அங்கே இருக்கு, அதான் உள்ள இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது அந்த உபநிஷத்துல. ஆகியால் சைதன்யாம்சே ஸ்வாத்மனி சத்தியம், அந்த சைதன்யாம்சத்துல ஸ்வாத்மனி சந்தம் சவிதுரியம், தனக்குள்ள அந்த ஸ்வரூபத்தை மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தை தாங்கள் எத சசங்கதக்கம் சகிரீட குண்டலம் சபீதவஸ்தம் சரதீருஹேட்சணம் தாரவற்றம் நமாமேஷ்ணும் சிரதா சதுர்போயம்னு எந்த ஒரு ஸ்வரூபத்தை சொல்றோட அந்த ஸ்வரூபத்தை இதயத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்வரூபம் தான் இங்க சொல்ற ஸ்வரூபம், சைதன்யாம்சே ஸ்வாத்மனி சந்தம் சவிது எம் தம் சந்தாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா யார நினைச்ச மாத்திரத்தினால வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் ஆன்று விடுமோ, சம்சாரத்வாந்த விநாசம், என்னதுன்னு தெரியாம சம்சாரத்துல எத்தனையோ கவலைகள் வருது, அத்தனை கவலைகளையும் ஒரு நொடியில நாசம் பண்ணக்கூடியதான ஒரு உத்தமமான ஒரு சுரூபம் அவரப்பா. அவரை உபனிஷத்துகள் இப்படி சொல்றது, தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. இப்படி சாந்தோக்கியத்தை சொன்னதும் விரதாரண்யம் சொன்னதான அம்சத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விரதாரண்ய கோபுரத்தில் இருக்கக்கூடியதான கார்கி பிராமணத்துல சொன்னதான அம்சத்தை சொல்ற, ஓதம் புரோதம் எத்ரச்ச சர்வம் ககனந்தம் யோ ஸ்தூலான யோ அஸ்தூலானன்வதிஷு சித்தோ அக்ஷர சம்க்யா ஞாத ஞாதாதோன்யோ நேத்யுபலம்போ நச்ச வித்மஹ வித்மஹ தம் சம்சாரத்வாம் தம் சம்சாரத்வாம் தவினாகம் ஹரிமீடே. ஓதம் புரோதம் எத்ரச்ச சர்வம் ககனந்தம் யாஜ்ஞவல்க்ய மிதிலாபுரத்துல ஜனக மகாராஜா இருக்கிற இடத்துல இருக்கார், அவர் ஆஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கார். ஜனக மகாராஜா நிறைய யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கார். எதுக்காக யஜ்யத்தை பண்றார்? லோகக்ஷேமத்துக்காக. யாகங்கள் பண்ணினா நான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அம்சத்துல பண்ணலையாம். ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், எல்லோரும் நல்லதை அடையணும். ஜனங்களுடைய மனசு எப்பொழுதுமே பகவான் இடத்துல இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. மற்ற எண்ணங்கள் மனுஷியாளுக்கு வர, என்னை விட அவனுக்கு ஜாஸ்தி காசு ஜாஸ்தியா இருக்கே, அதெல்லாம் எனக்கு வரணும், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்களோ அவளது ஒரு வைர பாவனையோ இவைகள்லாம் குறையும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனசுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு இருக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும். காலம்பறையிலிருந்து இன்னைக்கு சரி நாலு ஸ்தோத்திரங்களை படிப்போம், 1000 காயத்ரி பண்ணுவோம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் படிப்போம், இப்படின்னு ஒரு மனசுக்கு என்ன பண்ணும்? ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். வேலை கொடுக்காம இருந்தேனா அந்த மனசு என்ன பண்ணும் தெரியுமோன்னா, ஒண்ணு முதல்ல நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்னு அதை யோஜனை பண்ணும். அந்த அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஊர்ல இருக்கிறவாள்லாம் சௌக்கியமா இருக்கா, எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டங்கள், இப்படி ஆரம்பிக்கும் மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அவ மட்டும் எப்படி வந்த, அவளுக்கு எப்படி வந்தது, யார ஏமாத்தினா, இப்படி இப்படி ஆரம்பிக்கும். அப்படி இன்னொருத்தர் மேல ஒரு தப்ப தோணணும்னு அதை தேடணும்னு ஆரம்பிக்குமா மனசு? ஆகையால் அந்த மனசுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க கூடாது, ஏதாவது வேலையை கொடுத்துட்டே இருக்கணும். யானை இருக்க அது துதிக்க வச்சுட்டு எல்லாரையும் கீழ்ட்டே இருக்கும், இப்படி அப்படியும். அதனால அந்த மாவட்டக்காரன் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, நான் அந்த யானைக்கு துதிக்கைக்கு ஒரு கட்டையை கொடுத்துருவோம், அதை சுமந்துட்டே இருக்கும், சுமந்து இல்லைன்னா குத்துவோம். அப்ப விவகாரம் என்னன்னா, அந்த கட்டையை கொடுத்து அதை ஹிம்சப்படுத்தணுங்கிற அபிப்பிராயம் இல்லை, ஆனா என்னன்னா அதை கொடுக்கல என்ன, அது எல்லாரையும் ஹிம்ச பண்ணிட்டே இருக்கும். அதுக்காக அதே மாதிரி இந்த மனசுங்கிற ஒரு யானைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். இந்த வேலையை கொடுத்தவங்கன்னா அதை பண்ணிட்டே இருக்க அந்த மனசு சில சமயத்துல அலுப்பு தட்டுறது, எந்நேர சோத்தங்களை படிக்கிறது, விடுங்கன்னா அதையே பண்ணும் அந்த மனசு சும்மா இருக்க. அதே வழியே என்ன பண்றேன், அப்பதான் ஜபம் எடுத்துக்கணும். அப்ப ஜபத்தை பண்ணா அப்புறம் அந்த ஜபத்திலையும் அதுக்கு ஒரு அருச்சி வரும். என் நேரம் இந்த மாதிரி மெக்கானிக்கலா போறது சார், சார் இப்ப என்ன பண்றது, தியானத்தை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் நிறுத்தி தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், புராணத்தை படிக்கிறதுன்னு ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு புராணம், தேவி பாகவதம், பாகவதம் எத்தனையோ இருக்கோ இல்லையா, பகவானுடைய சுரூபம் லீலைகள். அதுக்கப்புறம் அதையும் நம்ம படிச்சா போர் அடிக்கிறது, என்ன பண்ணும், யாராச்சும் சொன்னா கேட்கணும். தச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு அத ஒரு பாட்டு பாடுறது, அதை தெரிஞ்சுக்கிறது, மறுபடியும் அதனுடைய அர்த்தம் இப்படி மாத்தின்றே இருக்கணும். அந்த மனசுக்கு மனசு அலுப்பு தட்டாம இருக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ணினார், பல யாகங்களை பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டார் அவர். யாகங்கள் ஒன்னொன்னு நடக்கிறது. ஒரு தரம் என்ன பண்ணார், குருபஞ்சால தேசத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பிராமணர்களும் இவர் பண்ற யாகத்துக்கு வந்து சேர்ந்தார். யாகம் ஆரம்பிக்க போறது கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற பிராமண சமுதாயத்தை பார்த்தார், அடே அப்பா எல்லோரும் பிரம்மோத்சவர்களா இருக்கா, இவாள் யாரு ரொம்ப பெரியவர், இந்த வேதங்கள் வாசிக்கிறதுல பெரியவர் சின்னவர்னு கிடையாது, எல்லோரும் ஒரே வேதத்தை வாசிக்கிறார், எல்லோரும் நொன்ற பட்டினாதான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்ல போறார், இதுல தான் விவகாரம் இருக்கு. ஆனா அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை சொன்னா, அது ஏதாவது கேள்வி கேட்டா அது எங்க இருக்கு என்னமா இருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்லக்கூடியதான ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அனுசானமானின்னு பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம், வேதத்துல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து அதுக்கு சமாதானத்தை சொல்லக்கூடியதான ஒரு சொரூபம் இருக்கக்கூடியவர் அவர். அதை பார்த்ததுமே ஓஹோ அப்படியா, யார் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற. ஆனா பரீட்சை வைக்க முடியுமா, நம்ம கௌரவப்படுத்தி வந்திருக்கோம், உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் வைக்கிறேன் என்ன இருக்கும், இதெல்லாம் ஐடி கம்பெனியா நான் டெஸ்ட் வைக்கிறேன், விவகாரம் என்னன்னா உத்தியோகத்துக்கு இல்லையே, ஓஹோ அப்படியா, என்ன பண்றதுன்னு. ஒரு 1000 பசுமாட்டை கொண்டு வந்த, ஒவ்வொரு பசுமாட்டை கொம்பலையும் 10 பழத்தை தங்கத்தை வச்ச, யானை மாதிரி காணப்படுகின்றதான ஒரு காளைய கொண்டு வந்து வச்ச, உங்களுக்குள்ள யார வசத்தையும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்ற. இந்த பிராமணாள்னா பிறந்த ஜென்ரலி டக்குன்னு முன்னுக்கு வர மாட்டான், ஏன்னா நம்மளை விட இன்னொரு படித்தவரா யார் ஜாஸ்தியா யார் வசத்தையும் தெரியுது. எல்லோருக்கும் முதல்ல இருந்து நம்ம நாட்டுல என்ன படிச்சிருக்கோம், படிப்போட மட்டும் இல்லாம அவளுக்கு வினயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம். நான் தான் வசத்தின்னு மார் தட்டின்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் சொல்லல. ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுல படிச்சவா எப்படி ஒரு மூவிங் லைப்ரரி, அத்தனை புஸ்தகங்கள் அவ தலையிலேயே இருக்கும், புத்தகத்தை பார்த்து சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை, எல்லாமே இருக்கு. ஒரு பேருக்குத்தான் புத்தகத்தை வச்சுருக்கா. எந்த மூலையில எது இருந்தாலும் சொல்லக்கூடியதான யோக்கியத்தை உண்டு வளர்த்த சர்வதா சர்வ காலமா அதையே யோஜனை பண்ணிட்டு அப்படியே இருந்துருக்க. அப்படிப்பட்டதான மகாத்மாக்கள் இருக்களை அவளுக்குள்ள என்ன பண்றது அப்படின்னு இப்படி கேட்டதுமே அவ யாரும் நான் தான் படிச்சேன்னு முன்னுக்கு வரலையா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தா யாஜ்ஞவல்க எட்டி இருக்கக்கூடியதான தன்னுடைய சீடர். அதனால சீடர் பக்கத்துல இருக்கப்படாது, குரு பக்கத்திலேயே இருக்கிறது, குருக்கு முன்னால தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணப்படாது. எட்டி நிக்கிற அந்த சீடன் ஹே சாமஸ்ரவான்னு கூப்பிட்டார். இந்த சாமஸ்ரவான் கூட்டத்தினாலேயே என்ன தெரியுதுன்னா, 4 வேதங்களும் யாக்கியவர்களுக்கு தெரியும்னு தெரிஞ்சுட்டு. எப்படி சாமவேதம் படிக்கிறவனே அர்த்தம், பேரை வச்சுக்கோப்படல சிஷ்யனை, ஏ சாமவேத சிஷ்யனை இங்க வாழ்ந்தார். அப்படியே சாமவேதம் வாசிக்கிறவன், சாமவேதத்தை வாசிக்கிறவன் இவருக்கு தெரிஞ்சாதான இவர் சொல்ல முடியும். எப்ப சாமவேதத்தை சொல்றாரோ ருக்வேதமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ருச்சூடதும் சாமா, அந்த ருக்குக்கு மேல தானே பாட்டா சொல்லி கொடுக்கறது. சோ ருக்கும் தெரியணும், சாமாவும் தெரியும். சோ ருக்வேதம் தெரிஞ்சிருக்கு, சாமவேதம் தெரிஞ்சிருக்கு. யாஜ்ஞவல்க்கிய சூரிய நடத்துல இருந்து யஜுர்வேதத்தை கத்துண்டாருன்னு பிரசித்தம் உலகம் முழுக்க. இப்ப 3 வேதங்கள் யாஜ்ஞவல்க்கியருக்கு வந்தாச்சுன்னா அதர்வ வேதம் இதுக்குள்ள அந்தர்பூதம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் அதுல இருக்க. சோ இப்ப 4 வேதங்களும் வாசியவர்னு தெரிஞ்சு போயிடுது. ரொம்ப நன்னா இருக்க. இத சொல்லி என்ன பண்ணார், அவன் வந்ததுமே இந்த பசுமாடெல்லாம் கொஞ்சமே நம்ம ஆத்து கொட்டையில கட்டி போடுகின்றார். அவர் என்ன சுவாமி, மற்ற பிராமணன்லாம் பார்த்தாராம், என்ன நீங்க இப்படி கேட்கிறீங்க, எல்லாமும் எல்லாரோட நன்னா தெரிஞ்சவன் நீங்க தான் கர்வத்தோட பேசுறீங்களா அப்படிங்கிறார். அவர் சொல்றார், நான் அப்படி சொல்லவே இல்லையப்பா, நீங்க யாரும் உனக்கு வரல. சரி, கோகாமா வயக்கஸ்மஹா, எங்களுக்கெல்லாம் பசுமாடுன்னா இஷ்டம், வாங்கி வச்சிருக்கோம், நீங்க யாராவது ஜெயிச்சேன்னா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்றேன்டர். அது வரைக்கும் சாப்பிட்ட பால் மிச்சம், அவ்வளவு பசுமாடு தான் திரும்பி கொடுக்குவாரு, பாலைய கேட்க வர்றது அவ்வளவு வாருந்தார். அதுக்கப்புறம் அந்த ராஜா அவனுடைய ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு புரோஹிதர் அஸ்வலர்னு பேர், அவர் கேள்வி கேட்கிறார், அவருக்கு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் புஜ்ஜுன்னு ஒருத்தர், அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடியதான ஒவ்வொருத்தர் உஷஸ்தர்னு ஒருத்தர், கபோலர்னு ஒருத்தர், இப்படி வரிசையா கேள்வி கேட்டு வந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு அம்மா கார்கின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா எழுந்து கேட்க தொடங்கினார். என்ன ஆச்சுன்னு யாக்கிய வைக்கிற, இந்த பூமியை பார்க்கறையில இல்ல இந்த பூமி எல்லாம் எதுல கோக்கப்பட்டிருக்குன்னு ஆரம்பிச்சார். பூமிக்கு காரணம் ஜலமா, அதுல கோக்கப்பட்டிருக்கு. ஜலத்துக்கு காரணம் என்னன்னா நெருப்பு, நெருப்பு காரணம் வாயுன்னா, வாயு காரணம் வரிசையா சொல்லிட்டு கந்தர்வ லோகங்கள் எங்க இருக்கு அங்க எங்க இருக்கு இல்லைன்னு கேட்ட கடைசியில ஆகாசம்னு முடிச்சார். அந்த அவ்யாக்கிருத ஆகாசமும் எங்க கோக்கப்பட்டிருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு அதை பார்க்கணும். யாக்கியவல்கர் பார்த்த இந்த கேள்வி கேட்டா உன் தலை வெடிச்சு விடுவிட்டார். இது நான் பம்பா இருக்கேன், நாங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், நான் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டா தலை வெடிச்சுடுங்கிறேன் அப்படின்னா, இல்லம்மா இந்த கேள்வியானது 1-to-1 குருவிட்ட உபதேசத்தினால வாங்கி கொள்ளணும். இப்ப எல்லாம் பாருங்க டிவியிலேயே உபதேசம் பண்ணிட்டே இருக்கான். அந்த மந்திரங்கள் பலத்தை கொடுக்காது, வேற ஒண்ணும் இல்ல, அது நம்ம வாசமையனா பலத்தை கொடுக்காது. ஒரு சமயம் பார்த்து, நல்ல சமயத்தை பார்த்து, அந்த உபதேசம் பண்றதுக்கு முன்னால் அந்த குருவானவர் இவருக்கு உபதேசம் பண்ணணும் என்பதற்காகவே ஜபித்து அதுக்கப்புறம் பண்ணினாத்தான் அது பிரயோஜனத்தை கொடுக்கும். இல்ல வெறுமனு இருந்தா ஒரு லாபமும் இல்லை. ஆகையா இது குருமுகமாக அறிய வேண்டியதுமா. அது நீங்க அப்படி 4 பேர் இருக்க சபையில கேட்கறது இல்ல, அப்படி கேட்டா தலை உடைச்சு விடும் உட்கார்ந்து விட்டார். அந்த இடத்துல ஒவ்வொன்றும் எதுல கோக்கப்பட்டிருக்கு எதுல கோக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவ்யாக்கிருத ஆகாசம் வரைக்கும் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த அவ்யாக்கிருத ஆகாசத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் எந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபம் கேட்டார். ஓ தம் புரோதம் எத்ரஜ சர்வம் ககனந்தம், ஓ தம் புரோதம், இந்த வஸ்திரம் இருக்கு, இந்த துணியானது என்ன பண்ணிருக்கு, 2 நூல்கள் இருக்கு, நூல்களை குறுக்க நெடுக்க கட்டப்பட்டிருக்கு, அப்படித்தானே இந்த வஸ்திரம் நெய்யப்பட்டிருக்கு. இந்த துணி எப்படி நெய்யப்பட்டிருக்கு, நூல்கள் இப்படி குறுக்க இருக்கு, இப்படி நெடுக இருக்கு, அந்த நெடுக குறுக்க இருக்க குடிக்கதான நூல்களை அதுக்குள்ள சேர்ந்து அந்த லூமுக்குள்ள போட்டு இப்படியும் அப்படியும் எழுந்து சரி கொண்டு வந்திருக்க, அப்ப தானே வஸ்திரம் வந்திருக்குங்கிறோம். அதே மாதிரியே ஒவ்வொரு பொருளும் அதனுடைய காரணத்துல கோக்கப்பட்டிருக்கு. காரணம் தான் காரியத்துக்கு. குடம்னு நம்ம பாக்குறோம், அந்த குடத்துக்குள்ள மண்ணுத்தான் இருக்க, மண்ணுத்தான் குடமாக ஒரு காட்சி அழிக்கிறது. நாம குடம்னு பேர் வச்சிருக்கோம், அங்க இருக்கிறதே வெறும் மண்ணுத்தான். வேட்டின்னு நான் சொல்றதே தவிர அந்த வேட்டிக்குள்ள என்ன இருக்க, வெறும் நூலு தான் இருக்க. அதே விதமாக தான் எல்லா பொருளும் கோக்கப்பட்டிருக்கு. எங்க கோக்கப்பட்டிருக்க, எல்லாத்துக்குள்ள இந்த மகாவிஷ்ணு நடத்துல யோதம் புரோதம் ஜயத்ரஜ சர்வம் ககனாந்தம். ககனாந்தம் ஆகாசம் வரைக்கும் நமக்கு அவ்வளவுதான் தெரியும். அபியாக்கிருத ஆகாசம் வரைக்கும் தான் அந்த பரம்பொருள். இந்த உலகம் முழுக்க மாயையோட யாரிடத்துல கோக்கப்பட்டிருக்கோ அந்த ஹரிங்கிற ஒரு மகாத்மா அவர் எப்படி இருக்க, அஸ்தூலம் அனனோ அக்ரஸ்வம் அதீர்கம் அலோகிதம் அஸ்நேயம் அச்சாயம் அகத மகா உபரிட சொல்ல. அணுவான பொருளுக்குள்ள அணுவா இருக்கிறது. ஒரு சின்ன பூச்சி இருக்கு, பூச்சி இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்க. பெரிய யானை இருக்க, ஒட்டகம் இருக்க, அதுக்குள்ளையும் இருக்கார். உள்ளத்தானா இருக்கார், வெளியிலையும் இருக்க. அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. ஒரே பொருள் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். குடத்துக்குள்ள இடவழி இருக்க, குடத்துக்கு வெளியில இடவழி தான் இருக்க. அதே போல இங்க பரமாத்மா எங்க இருக்கார், உங்க சரீரத்துக்குள்ளையும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலும் இருக்க. அப்படி அஸ்தூலம் அனனு அகரத்வம் அதீர்க்கம். இப்படி சித்தோ அக்ஷரசம் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அக்ஷரம்னு. ஏற்பரம் அனுதேசியம் அவ்வக்தம் பரியுபாசதே அப்படின்னு அக்ஷரம்னு பேர் அவருக்கு. அக்ஷரம்னு அழிவற்றவர். உலகத்துல எல்லா பொருளும் அழிஞ்சுட்டே இருக்கு. நாம ஏதோ நித்தியம்னு நினைக்கிறோம், ஏதோ எதுவும் நித்தியமா இல்லை. கொஞ்ச நாளைக்கு மாறிண்டே இருக்கு. நமக்கு ஃபேஷன் வந்து அதை உழைச்சப்போ வேற கட்டிகிட்டே இருக்கோம், வேற மாத்தின்டே இருக்கோம். நாலு கட்டு வீடு இருக்கும் கிராமத்துல, அவ்வளவு வீடு இருந்தாதான் வீடுமே கணக்கு. இப்ப என்ன பண்றோம், 400 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறான். அதுல ஆகாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு என்ன 30 பிளாட், 30 மாடி, 40 மாடிங்கிறான். போயிட்டு கட்டிட்டு இருக்க. என்ன சுவாமி, இதுதான் இப்ப ஃபேஷனுங்கிற. மனுஷியால் எப்படி இருக்கு, கீழே நடக்கிறதுக்கு சாதாரண தர இருக்கணுங்கிறான். அதுலதான் சாணியை போட்டு மூழ்கி அதுல உட்காரணுங்கிறா. இப்ப நம்ம டிரெஸ் எல்லாம் கெட்டு போயிடும், அதனால கீழேயே உட்கார தயாரா இல்ல, சேர்லயே உட்காரணும். இப்படி எதை நம்ம ஒரு நாளைக்கு வச்சுருந்தோமோ, நம்ம ஆச்சாரங்களும் விவகாரங்களும் எல்லாம் மாறிட்டு இருக்கோம் இல்லையோ. எது நம்ம விட்டோம், பழசெல்லாம் மாறிட்டே இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் ஆகணும், இதுவும் மாறும். இது அப்படியே நிக்க போறது இல்ல, எல்லாமும் மாறும். ஆனா அப்ப நாம இருக்க மாட்டோம். அவ்வளவுதான். உங்க கொள்ளு பேரணும், கொள்ளு பேசி இருப்பா, அவ பாப்பா இதெல்லாம் வேண்டாம் போக அப்படின்னு பழைய நாளுக்கு போயிட்டே இருப்பா. இப்படி நீட்டே சக்கரதே விக்ரமேனா கீழையும் மேலையும் போயிட்டே இருக்கா இல்லையா. எது ஒரு நாளைக்கு ஃபேஷனா இருந்ததோ அது இன்னைக்கு ஃபேஷன் இல்லைன்னு ஆயிடுது. இன்னும் கொஞ்ச நாள் முழுக்க பழைய அதே வருது. அதே மாதிரியே லோகத்துல இருக்க பொருள்கள்லாம் மாறின பொழுதும், மாறின பொருள்களுக்குள்ள மாறாம ஒருத்தர் இருக்கத்தர் வினஸ்யத்வ அவினஸ்யந்தம் எப்பசியதி சபசியதி. மாறிக்கொண்டிருக்க கூடியதார பொருள்கள்ல மாறாம இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நீங்க பார்க்கணும். அவன் தான் இந்த பரமாத்மா. யோ அஸ்தூல அனன்வாதிஷு சித்தோ அக்ஷர சம்யா ஞாதா தோன்யோ ஞாதா அதஹ அன்யா. இவர்களை எல்லாரையும் வாடிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க மனசுக்கு பின்னால அவர் உட்கார்ந்து இருக்க சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ட. ஒரு பொருளை பார்த்தேன், இது குடம்னு பார்த்தேன். பார்த்ததுமே நீங்க மட்டும் பார்க்கல, அவரும் பார்த்திருக்கார். என்ன நீங்க இது குடம்னு நீங்க சொல்ற, குடத்தை அறிந்த இவனை நான் அறிகிறேன் அவர் சொல்ற. என்ன அப்புறம் கேட்கிறேன், சுவாமி குடத்தை பார்த்தேன் பார்த்தேங்கிற. இப்ப குடம் அறி உங்களுக்கு தெரியுமான்னு, நான் குடத்தை அறிகிறேன். இப்ப முதல்ல இது குடம்னு ஒரு அறிவு, ரெண்டாவது குடத்தை நான் அறிவேன் அறிவு. இந்த குடத்தை நான் அறிவேன் எப்படி சொல்றேன், பின்னால இருக்கிற அந்த ஆத்மா பார்த்திருக்கு. இந்த ஜீவனானவன் குடத்தை கண்டிருக்கான், இவனுக்கு குடம் அறிவு இருக்கு அப்படின்னு செகண்ட் நாலேஜ் ஒண்ணு வருது பார்த்தீங்களா. அது யார், அந்த பரமாத்மா. சில சமயத்துல பொய் சொல்றேன், நீங்க பொய் சொல்லும் பொழுது ஓஹோ இவன் பொய் சொல்றான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க. நீங்களே சொல்ற, நம்மள சொல்லிருக்க கூடாது. என்ன அந்த சந்தர்ப்பம் அப்படி, நம்ம சில சமயத்துல போய் சொல்லத்தான் ஆக வேண்டியதா இருக்க, என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஒரு சந்தர்ப்பம் வேண்டாம், இவரை கல்வி சொல்ற முழுக்க. என்னடா பொய் சொல்றேங்கிறது ஒருத்தர் நோட் பண்ணிருக்காரோ இல்லையா, யார் சார், அவர் தான். அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா அவர் நோட் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவர் ஞாதா அதோ அந்யா, இதை விட வேறானவர் இவரோட வேறானவர். நேத்யு பலம்பியோ நகவேத்யா, அவர் வந்து இதெல்லாம் இல்லை இல்லைன்னு எல்லாத்தையும் தள்ளினாலும் அவரை தள்ள முடியாது. இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒருத்தர்க்கார். நகவேத்யா அந்த பரம்பொருளை உங்க மனக்கண்ணால பார்க்கலாமே தவிர அவர் வேத்தியன் ஆக மாட்டார். கண்ணால நாம இன்னொருத்தரை பார்க்கிற மாதிரி அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும்னா அவர் அருள் வேணும். அர்ஜுனனுக்கு என்ன பண்ணினார், அப்பா நான் உனக்கு வேற திவ்யம் ததாபிதே திரட்டு, அழகான வேற இன்னொரு கண்ணை பார்க்கலாம், ஏனமாம் திரட்டுமே நெட்டசக்கியதே, மற்ற யாராலையும் இந்த ஸ்வரூபத்தை பார்க்க முடியாதப்பா, நான் வேற கண்ணை தரையேன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்வரூபத்தை அழகா பார்த்தா அதே மாதிரியே இந்த ஊன கண்ணால இந்த சர்ம சற்று சொன்னாலும் அந்த பரமாத்மாவை நீங்க பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல இருக்கார். விநாசம் ஹரிமேடே தாவத் சர்வம் சத்யமிவாபாதியதே தத் யாவத் சோஸ்மீதி ஆத்மனி யோக்யோ நஹி த்ருஷ்டஹ த்ருஷ்டே தஸ்மின் சர்வம் சத்யம் பவதீதம் தம் சம்சார த்வந்த விநாதம் ஹரிமீடே தாவத் சர்வம் சத்யமிவாபாதி. ஆனந்தமா தூங்கினான். தூங்கி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆனந்தமே ஒரு சொப்னம் வந்தது. இவன் நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்கியிருக்கான். சொப்னத்துல கடாச்சுன்னா ரொம்ப பசியா இருக்குன்னு சொப்னம். இங்க போறான், அங்கே போறான், எங்கெங்கயோ போறான், எங்கேயும் ஒன்னும் காணப்படல. கவலைப்பட்டான், என்னடா பண்றது, இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கைன்ட்டு. இங்க இருந்து நேரம் கிளம்பி காசிக்கு போயிட்டான். ரெண்டு செகண்ட்ல என்னடாச்சுன்னா, மகாகும்பமேளா நடக்கிறத எல்லோருக்கும் ஆகாரம் போடுறான். வரிசையா அங்க லைன்ல நிக்கிறான். இங்க என்ன அஞ்சு நிமிஷத்துல என்ன அங்க சாப்பாட்டுக்கே ரெண்டு மணி நேரம் லைனு, இரண்டு அவ்வளவு கும்பலும் இருக்கா வரிசையா. அதுக்கப்புறம் போட்டேன், அதை உட்கார்ந்து அங்க சாப்பிட்டு கை அலம்புறதுக்கு ஜலம் இல்லை, கங்கை நதியிலேயே போய் இதையும் போட்டு கை அலம்பிண்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு அரை மணி நேரம் போய்கிட்டு இருக்கான். அது இது யாரோடையும் அவருக்கு எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கேன், நாங்க நாகாலாண்ட்ல இருந்து வந்திருக்கேங்கிறான். இன்னொருத்த வேற எங்க வந்திருக்கேன்னா அவனோட எல்லாம் பேசி எல்லாம் ஆச்சு, எல்லாம் உண்மையா காணப்படுது சார். ஆனா எது வரைக்கும் டக்கம் முடிச்சுண்டா வரங்களாம். அப்ப காசியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்ட அண்ணன் இன்னும் ஜீரணம் ஆகல. என்ன சுவாமி, நீங்க தான் அங்கெங்க எங்க போறது காசிக்கு வருது, இங்க தான் முடிச்சுட்டு இருக்கேன் விவகாரம் முழுக்க. ஆனா இவன் பார்த்ததெல்லாம் எப்படி பார்த்தான், நஜமா நடந்தா போல பார்த்தான் சுவாமி. அங்க இருக்கிற போர்டெல்லாம் படிச்சாருன்னே, இது என்ன ஏது அப்படி எல்லாம் படிச்சு அங்க போய் அவ சாப்பிட்டா இது போறாதுன்னு கொஞ்சம் வாங்கி அதை சாப்பிட்டு இந்த கேதார் காட்டுக்கு போய் மாடி படிக்கட்டெல்லாம் இறங்கி கை அலமிண்டு அங்கேயே உட்கார்ந்து பக்கத்தில் இருக்கிறவன பேசி இவ்வளவு பண்ணி நான் ஏதாவது ஒண்ணு பொய்யுன்னு உங்களால அப்ப சொல்ல முடிஞ்சதா? ஆனா என்ன ஆச்சுன்னா, எழுந்துன கண்ணை முழிச்சிருந்தானோன்னு இளம போட்டு. அதே மாதிரி நம்ம இந்த சம்சாரத்துல பகவான பார்க்கிற பரியந்தம் என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கோமே, எல்லாம் உண்மையாகத்தான் காணப்படுறது. ஆனா இந்த மகாவிஷ்ணுவை பார்த்து இல்லையானால் ஒரு கணம் அவரை பார்த்ததுமே இவர்கள்லாம் ஒன்றும் தோணல. இனிமேல் அந்த பரம்பொருள் இடத்துலதான் மனசு லயிச்சு போயிட்டு, இதெல்லாம் இது பொய்யா உண்மையா என்ன ஏது, இது யோஜனையே பண்ணல, இந்த சர்வமும் விட்டு போச்சுன்னு. தாவத் சர்வம் சத்யமிவாபாதி, தாவத் சர்வம் அந்த பரம்பொருளை மகாவிஷ்ணுவை பார்க்கிற பரியந்தம் தான் இதெல்லாம் உண்மையாக்கும். அது வாங்கணும், இது வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்கல. மாத மாசம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், என்ன நான் போயிட்டு என்னன்னா இருது, இதே போன பிறகு யாருக்கு போனா என்ன, இந்த எண்ணம் வரமாட்டேங்கிறது பார்த்தீங்களா விவகாரம் முழுக்க. அப்படி லோக்கத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோமே விவகாரம் முழுக்க, இதெல்லாம் உண்மையே நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கிற பரியந்தம் தான் மனசுல உங்க இதயத்துல தோண தொடங்கினாரையானால், அவருடைய பாதத்துல நாலு துளசியை போட்டு நமஸ்காரம் பண்ணி நிலையானால் போறோம். என்ன இதுல ஒரு பற்றுதலும் வராது. இவைகள்லாம் உண்மைங்கிறத நான் மறந்து போயிடும். தாவத் சர்வம் சத்யமிவாபாதி எதே தது யாவத் சோஸ்மீதி ஆத்மனி யோக்யோ நஹி த்ருஷ்டஹ. உள்ளூர ஒருத்தர் இருக்கார், ஆனா அவரை நாம் பார்க்கல. ஆனா அவரே நான் அறிந்தேன், கண்ணால நான் பார்க்கல அவரை. ஆனா இதயத்துல தியானம் பண்ணினா தோன்றாங்க. தியானம் பண்ணும் பொழுது அந்த ஸ்வரூபம் அந்த புன்சிரிப்போட மகர குண்டலங்களோட கிரீடங்களோட அந்த ஆனந்தமாக கழுத்துல அழகான ஒரு நீலமணி, அதோட பச்சையா ஒரு மணி வச்சுருக்கார், கௌஸ்துபம்னு ஒரு மாலை போட்டுருக்கார், சின்னம் இருக்கு, ஆபார லம்பனியமான வனமாலயத்தை வெளியேற்றி வனமாலையை போட்டுருக்கார், அற்புதமான சங்க சக்கர கதாபாணியை அறிந்துருக்கார். ஒரு கண மனசுல தோணித்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களை மறந்து போச்சு. இதுல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேனோ, இது ரொம்ப வேணும்னு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட பைசா பைசாவா சேர்த்து வச்சோம்னா எல்லாம் இதனால நமக்கு வேண்டாம்னு தோணும். அது பாட்டுக்கு இருந்தா இருக்கட்டான், போனா போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. அந்த ஒரு மனப்பக்கம் ஒரு கணத்துல வந்துருச்சு சார். யாவஸ்மேத்யாத்மனி யோக்யோ நஹி திருஷ்டா, அவர் நேர பார்த்தேடா, கை குறுக்கினா, ஹலோ சொன்னா, மகாவிஷ்ணு ஒண்ணும் இல்லப்பா, இதை இதுல காணப்பட்டார் அவ்வளவுதான். திருஷ்டே தஸ்மின் சர்வம் அசத்தியம் பவதீதம், அதை பார்த்ததுமே சர்வம் அசத்தியம் பவதீதம், இது முழுக்க என உண்மையாக காணப்படல. நித்திய சூரியாக ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான் வைகுண்ட லோகத்துல. இதுல உலக நினைச்ச இன்னொரு உலகத்தை சுட்டி பண்ண முடியாத, எல்லாத்தையும் அடையலாமே, வேண்டாண்டா. ஏ அந்த மகாவிஷ்ணுவை பார்த்துட்டே இருக்கோம், அவரை நினைச்சுட்டே இருக்கோம், அவருடைய சொரூபத்துல மூழ்கி இருந்துட்டு இருக்கான், வேற ஒண்ணும் வேண்டியது இல்லையே, இவ்வளவு பதார்த்தமும் நமக்கு எதுவும் வேண்டான்னு காணப்படுறத. ஏன் அந்த பதார்த்தத்தை அந்த ஸ்வரூபத்தை பார்த்தோமே, அந்த மகாவிஷ்ணு அனுகிரகம் நமக்கு வந்த மாத்திரத்தினால என்ன ஆயிடுதான், திருட்டே தஸ்மின் சர்வம் அசத்தியம் பவதீதம், தூங்கினவனுக்கு ஸ்வப்னத்துல பார்த்த பொருள் எல்லாம் முடித்துண்ட பொருள் அதெல்லாம் எப்படி அசத்தியம் ஆயிடுதோ அதே போல இந்த பதார்த்தங்கள்லாம் அசத்தியம்னு தெரிஞ்சது. ஏன் அசத்தியம், இதனால நிஜமான ஒரு சுகத்தை நான் பார்க்க மாட்டேன், நிஜமான சுகம் இதை விட அந்த மகாவிஷ்ணு அனுகிரகத்தினால்தான், அவருடைய நினைக்கிறதுனால்தான். பிபதே ராமரசம்னர் சர்வதா சர்வகாரம், இந்த ராமரசத்தை ராமநாமாவை சொல்லிட்டு இருந்தா வரக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் நீங்க பால் பாயசத்தை சாப்பிட்டா வரதா, சினிமாவை பார்த்தா வரதா, ஒண்ணும் வரலையே. முன்னால இவைகள்லாம் ரசித்தோம், இவைகள்லாம் சுவைத்தோம், இவையே வேணும்னு நினைச்சுட்டு மணிக்கணக்காக அதுலயே உழந்ததாங்க நாட்கள்லாம் உண்டு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு அதெல்லாம் ஒண்ணும் வசதியா காணப்படல. அது மாதிரி திருஷ்டே தஸ்மின் சர்வம் அசத்தியம் பவதீதம், தம் சம்சார துவாந்தமன் துவாந்த விநாசம் ஹரிமீடே. ராகமுக்தம் லோகயுதம் ஹேமயதக்ரௌ யோகாட்டங்கைஹி உஜ்வலித ஜ்ஞானமயக்ரௌ தத்வா ஆத்மானம் ஞம் பரிசித்தம் ச விதுர்யம் தம் சம்சார த்வந்த விநாசம் ஹரிமீடே. ராகமுக்தம், இத்தனை நாள் என் மனசுல ஆசைகள் இருந்தது, இது வேணும் அது வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த பொருள்களில் ஒரு ஆசையானது எவ்வளவு இருந்ததுன்னா அது இல்லாத போனா இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற நிலைக்கே இருந்தது. சில பேர் பாருங்க, நாம் இப்படிதான் இருக்கணும், ஒரு முடி வெள்ள முடி வெளியில் தலையில் இருக்கப்படாது, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார், அது பாட்டு கொளுத்து போட்டு உமக்கு என்ன, இன்னும் நம்ம நாட்டில் கௌரவம் தானே, வயசாச்சுன்னா கௌரவம் தானே, ஆனால் தெரியாது அது அப்படியே கருப்பாக இருக்கணும். அதே போலயே விவகாரமும் அந்த நகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், தினந்தோறும் அது 5 நிமிஷம் அதை நீட் பண்ணி விவகாரம் கொடுக்க, எத்தனை ஒவ்வொன்ன இடத்துலையும் இன்னும் கண்ணு இது புருவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கா, இது விவகாரம் எல்லாம் எதுக்குன்னு அதுல ஒரு ஆசை இருந்தது ஒரு காலத்துல, இப்படித்தான் நான் காணப்படணும் அப்படின்னு நினைச்சேன். பல்லு வந்து நேரா தான் இருக்கணுங்கிற அதுக்கெல்லாம் கிளிப்பு போட்டுண்டு நானாவஸ்தப்பட்டுண்டு பார்க்கிறோமோ இல்லையோ லோகத்துல, மனுஷாளுக்கு வந்து தான் இப்படி காணப்படணும்னு ஒண்ணு, அதே போலயே தனக்கு வேண்டிய பொருள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு, இப்படி எத்தனை ஆசைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருந்தது சார். ஆனா இதெல்லாம் என்னாச்சுன்னா விட்டு போச்சுன்னா, ராகன்முக்தம் எப்படி விட்டு போச்சு, லோகயுதம் ஹேமய தக்னௌ, தங்கத்தோட காப்பர் கலந்துருக்கு, தங்கமும் அந்த செப்பும் கலந்து விட்டான், கலந்து விட்டா நாங்க தங்கம்னு கொடுத்துட்டான் நமக்கு. ஆனா என்ன பண்ணினார், தெரிஞ்சுட்டார் அது சுத்தமான தங்கமா வேணும் அப்படின்னு புட்டம் போட ஆரம்பிக்கிறார். புட்டம் போடுறதுன்னா என்ன, நெருப்புல போட்டு நல்லா உருக்க அதை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டோம், ஏன்னா தங்கம் தனியா வந்துடும், இது மட்டும் செப்பு மட்டும் தனியாக்கும், தங்கமானது சீக்கிரமாக உருகி போயிடும். உருகி எப்படி போயிடுது, அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அழகா என்ன பளபளான்னு பிரகாசிக்கிறது பார்த்தா, அதுல இருக்கக்கூடியதான அழுக்க நீக்கின பிறகு அது எப்படி மிக அழகாக பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி அழுக்கோட ஆணவமலம் தாயிகமலம் கார்மிகமலம் எத்தனை மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள் இவைகள்லாம் என் இடத்துல இருந்ததே அதெல்லாம் விட்டு போச்சதாக முக்தம் லோகயுதம் ஹேமய தக்ரோ. அந்த செப்போட கூடினதான அந்த தங்கமானது நெருப்புல போட்டதுமே அது எப்படி தனியாக தன்னுடைய எல்லா விதமான மாலின்யங்களையும் அழுக்கையும் நீக்கி விட்டு தங்கம் புட்டம் போட்டு சுத்தமாக ஆறதோ அதே மாதிரியே நானும் என் மனச பகவானிடத்துல ஒரு பக்தியை பண்ணினேன். பகவானுடைய அந்த பகவத் பக்தால நமக்கு சொல்லி கொடுத்தா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு அஷ்டாங்க யோகங்கள். உண்மையத்தான் சொல்லணும், நல்ல கிரந்தங்களை தான் படிக்கணும், பகவானுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் கேட்கணும், அவருடைய மகிமைகளை கேட்கணும், நல்ல கிரந்தங்களை வாசிக்கணும், மனுஷன் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோட இருக்கணும், பகவான தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், இப்படின்னு புலன்களை மாத்திரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக அப்படின்னு சொல்லி அந்த புலன்கள்லாம் அனாவசியமாக வெளியில போகப்படாது, உபயோகம் இல்லாத வார்த்தையை பேசிட்டே இருக்கப்படாது, கூடிய மட்டும் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க பார்த்தேல. இப்படி இதெல்லாம் யோகா அஷ்டாங்க அஷ்டாங்க யோகம்னு பேர். இந்த அஷ்டாங்க யோகங்களோட இருந்த வாழ்க்கு யோக அஷ்டாங்கைஹி உஜ்வலித ஞானமயக்னோ. இதான் நெருப்பு. இந்த நெருப்புல போடப்பட்டதான மனசு, நெருப்புல போடப்பட்டதான தங்கமானது அதுல இருக்கக்கூடியதான செப்பு முதலிய லோகங்களோட கலந்ததான அழுக்கை எப்படி அகற்றுகிறதோ அதே விதமாகவே நம்ம மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள் விண்ணங்கள் விருப்பங்கள் குரோதங்கள் கோபங்கள் எத்தனை இருக்கு தெரியுமோன்னா, இந்த ஜென்மாவில சம்பாதிச்சதா கூட்டி கூட்டி ஜென்மாக்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், அத்தனை அழுக்கும் அந்த பகவானுடைய அனுகிரகத்துல போறதா. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த அஷ்டாங்க யோகத்தை உங்களுக்கு வரும்படி பண்ற யோக அஷ்டாங்கைஹி உஜ்வலித ஞானமயக்னோ. அந்த பகவானுடைய அக்னி பகவத் ஸ்வரூபம் இருக்கே அவருடைய அந்த ஞானம்ங்கிற ஒரு அக்னி, ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்ம சத்குரு அர்ஜுனா. அந்த ஞானம் வந்துருத்து எல்லா பதார்த்தம் எத்தனை கோடி ஜென்மாக்களை சேர்த்ததான சஞ்சித்த கர்மா எல்லாத்தையும் ஒரு கணத்துல போயிடுது. அது எப்ப நமக்கு வரப்போறது சார், நான் கவலைப்படாதீங்க இப்ப வந்துடலாம். பகவான பிரார்த்தனை பண்ணும், மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பகவானே ஹரியே என்னை காப்பாத்த ஹரியர் ஹரதி பாப்பானி துஷ்ட சித்தை ரபிஸ்புருத. நீங்க பண்ணிட்டே இருந்தேன் ஒரு நாள் உருகி பண்ணுவேன் அடிக்கு போயிடும். இத்தனை நாள் பண்ணிருந்தேன் சார் போகலையே சார், ஏன் கவலைப்படுறேன். மலை இருக்க மலையில இருக்கக்கூடியதான கல்லை ஒவ்வொரு கண்ணா கல்லா உடச்சுன்னு இருக்கேன். ஒரு நாளைக்கே தானே முழுக்க விழுந்துருந்தோம் இல்லையா, மரத்தை அடிக்கிறோம் அந்த கத்தியில ஒவ்வொன்றா கோடாலையில வெட்டிகிட்டே இருக்கான், ஒரு நாளைக்கு பட்டன் போயிடுறதோ இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கும். ஆனா நமக்கு இவ்வளவு முடியலையே இவ்வளவு முடியலையே இன்னும் போகலையே அப்படின்னு ஒரு கவலை வருது. வேண்டாம், பகவான் பாரம் போடுங்க பண்ணிட்டே இருக்கோம். யோக அஷ்டாங்கைஹி உஜ்வலித ஞானமயக்னோ தத்வா ஆத்மானம் பரிசிஷ்டம். இந்த மனச எரிச்ச பிறகு எது மிச்சம் இருக்கோ, மனதோ யமனிபாவே, மனசானது லயிச்சு போனவர் அந்த பரமாத்மா தான் மிஞ்சு இருக்க. இதுதான் உபநிடதுகள்ல நேதி நேதி நஹ்யன்யஸ்மாதிபி நேத்யன்யத்வரமஸ்தி நேஹநானாஸ்தி கிஞ்சனா அப்படின்னு உபநிடதுகள்லாம் சொல்றது. அப்படி தத்வா ஆத்மானம் ஞம் பரிஜிஷ்டம் சவிதோ எம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு விசேஷமா யோகங்களை எல்லாம் இங்க சொல்றார். அதுக்கு பிறகு எம் விஞ்ஞான ஜோதிஷம ஜோதிஷ மாத்தியம் சுவிபாந்தம் ஹிருத்யேந்து அக்னை அக்னி ஓகதமேத்யம் தடிதாபம் பக்தியாராத்யே ஹைவ விம்சத்யாத்மனி சந்தம் தம் சம்சார த்வந்த விநாசம் ஹரிமீடே எம் விஞ்ஞான ஜோதிஷ மாத்தியம் சுவிபாந்தம். அவர் விஞ்ஞான ஜோதிஷ், இந்த ஜோதிஷ் மாதிரி இல்ல, இது என்ன பண்றது பொருளை காட்டுறது, உருவத்தை தான் காட்டுறது இந்த ஜோதிஷ். ஆனா வாசனை இதை காட்டுறதோ, இது இல்லாத போனாலே வாசனை தெரியுது. மாம்பழம் உங்க காத்துல வாங்கி வச்சோம்னா அங்க வந்து லைட் ஆஃப் ஆனாலும் ஓஹோ மாம்பழம் இருக்குன்னு தெரியுது. எப்படி சார் நான் பலாப்பழமும் மாம்பழமும் இருந்ததுன்னா நிச்சயமா தெரிஞ்சுப்படும், அந்த வாசனை நல்லா தெரியுது. அதுக்கு லைட் வேணும்னு நிர்பந்தம் இல்லை, இருட்டுலையும் வாசனை தெரியுது. அதே போல லைட் ஆஃப் ஆயிடுத்து, நீங்க சாப்பிட்டா சுவை தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு நினைச்சா ஸ்திரீகள் என்ன பண்ணுவா தெரியுமா, நான் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருந்தா அன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணுவா, நீங்க சாப்பிட்றப்ப சுவை தெரியாம இருக்கணும். விவகாரம் என்னடா நேர், அது இருட்டுல இருந்தாலும் உங்களுக்கு சுவை நாக்க கண்டுபிடிக்கிறது பார்த்தேடா. அப்ப என்ன சுவையோ மற்ற பதார்த்தங்களையோ காட்டுவதற்கு இந்த தீபம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உள்ளூர ஒரு தீபம் இருக்க, மகத்துவம் இருக்க, அவர் என்ன பண்றாரு தெரியுமா, எல்லாத்தையும் காட்டுற. கண் வழியாக உருவத்தையும், காது வழியாக சொல்லையும், மூக்கு வழியாக வாசனையும், நாக்கு வழியாக சுவையும், அதே போல தோல் வழியாக ஸ்பர்ஷத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன சொன்னேன், இது ஜோதிஷ், அது ஜோதிஷர்களுக்கு ஜோதிஷ். தத்தேவா ஜோதிஷம் ஜோதி ஆயுர்வோபாத தேகமிருதம், ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷாக விளங்குகிறார் அந்த பரமாத்மா. சமேவ பாந்தமனுபாதி சர்வம் கசிய பாதா சர்வமிதம் விபாதி. அவர் ஒழித்த பிறகுதான் அங்கிருந்து கடன் வாங்கின்னு இந்த ஜோதிஷெல்லாம் முடியுது. சூரியனோ சந்தனோ அக்னியோ மின்னலோ எல்லாமே அவரிடத்திலிருந்து கொஞ்சம் வாங்கிட்டு தான் பிரகாசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஜோதிஷம் எம் விஞ்ஞான ஜோதிஷம் மாத்தியம் சுவிபாந்தம், அது விஞ்ஞான ஜோதிஷ, அது அறிவு கடல், எல்லாவற்றையும் அறிவிக்கிறவர் அவர் தான் முதல் ஜோதிஷர். அப்படிப்பட்டதான ஆத்தியமான ஜோதிஷ சூரியகாந்தம் ஹிருதி அர்க்க இந்து அக்னி ஓகசம். அந்த ஜோதிஷ் எங்க இருக்கு, சூரியன் இடத்துல இருக்கு, சந்திர இடத்துல இருக்கு, நெருப்புல இருக்கு, மின்னல்ல இருக்கு, எல்லாம் அந்த ஜோதிஷம். அக்னி அர்க்க இந்து ஓஜசம் ஓகசம் ஈட்யம் தடிதாபம், மின்னல் போல இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் பக்தியா ஆராத்யா இகைவ விஷந்தி ஆத்மதி சந்தம். அவரை அறியறதுக்கு வேற வழி இல்லை, நான் வசத்தையே சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கேன், அது பண்ணுவேன் இது பண்ண, ஒன்னும் நடக்காது. அவரிடத்துல பக்தி வேணும், சரணாகதி வேணும், பகவான தியானம் பண்ணுங்க, சரணாகதி அடைங்க. உங்க புத்தி சக்தியினால ஒன்னும் அறிய முடியாது, அவரை அவர் போட்ட பிச்சைத்தான் உங்களுடைய புத்தி. ஆகையா அவரை தியானம் பண்ணுங்க. அப்ப என்ன, பக்தியா ஆராத்யா, அவருக்கு ஆராதனை பண்ணணும், அவரை பூஜை பண்ணணும், அவருக்காக புட்பங்களை பறிச்சுட்டு வரணும், அவர் இருக்கிற இடத்தை சுத்திப்படுத்தணும், அவரை தியானம் பண்ணணும், அவருடைய நாமாக்களை சொல்லணும், அவருடைய பாதத்துல துளசிய போடணும், அவரை வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அவருடைய கதையை காதால கேட்கணும். இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பத்யாராத்யா இஹைவ விசந்தி அஸ்மனி சந்தம், ஏதோ அங்கே போய் இங்க வேண்டாம், அவருடைய அனுகிரகத்தினால இங்கேயே அடையலாம். துருவசுவாமிக்கு அப்பொழுதே ஞானத்தை கொடுத்தார், நான் இப்பவே மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு வரேன்னா வேண்டான்ட்டு, இங்க என்ன அனுபவிச்சுட்டு அப்புறம் வாப்பா, ஏன் திரியில் என்ன தியானம் பண்ணினாங்கிறத நான் ஆட்டி போயிட மாட்டேன், உனக்கு எல்லா போகங்களும் இங்கேயும் வேணும், ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும், பிறகு வா. அப்படி லோகத்துல எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான கருணாமயன் அவன் பக்தி ஆராத்ய இஹைவ விஷந்தி ஆத்மனி சந்தம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே பயாத் பக்தம் ஸ்வாத்மனி சந்தம் புருஷம் யோ பக்தியாஸ்தௌதி சங்கிரசம் விஷ்ணுரிமம் மாம் இத்யாத்மானம் ஸ்வாத்மனி சம்ஹத்ய சதா ஏகஹ தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே பயாத் பக்தம். அவரிடத்துல பக்தியை செலுத்தினேன்னா அவர் நிச்சயமாக காப்பாத்துவார். எப்படி காப்பாத்துறார், தன்னுடைய சொத்துக்கள நிச்சய சூரிய ஆக்கிப்படுறார், அவருடைய உருவம் என்ன உங்களுக்கு வந்துடுறது, அவருக்கு நிர்குணமான ரூபம், நீங்களும் நிர்குணமான ரூபம், சகுண ரூபமான உபாதனம் பண்ணல சகுண ரூபமும் வருது. அப்படி பயாத் பக்தம் ஸ்வாத்மனி தந்தம் புருஷம் யோ, அவர் தான் புருஷன், உத்தம புருஷத்து அந்யா பரமாத்மேத்யுதாக்ருதா யோ லோகத்ரயமாதிஷ்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரா அப்படின்னு சொன்னாரோ இல்லையா. அப்படிப்பட்டதான புருஷம் யோ பக்தியா ஸ்தௌதீதி அங்கிரசம் விஷ்ணுரிமம்மா, பக்தியினால ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதோ நானும் ஹரிமேடைய ஸ்தோத்திரம் படித்தேன் அப்படி படிக்கப்படாது, உருகிய அங்க மனசை பகவானுக்கு செலுத்தி படிங்கா. அங்கிரசம்மா விஷ்ணுரிமம்மா, இந்த சரீரத்துல ஒவ்வொரு அங்கத்துல இருந்து பிறந்தது அப்படி. இது ஆத்மானம் ஸ்வாத்மனி சம்ஹத்ய சதா ஏகா, இப்படி இந்த ஆத்மாவை மனதை தன்னிடத்துல ஒடுக்கி, ஆத்மானம்னா மனதை, ஸ்வாத்மனி தன்னிடத்தில், சம்ஹத்ய ததா ஏக தியானம் பண்ணிட்டு இருக்க கூடியதானாலும் தம் சம்சார துவந்த விநாசம் ஹரிமீரே அப்படின்னு இந்த பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லிவிட்டு இத்தம் ஸ்தோத்திரம் பக்த ஜனேத்யம் பவபீதி துவந்தாக்காபம் பகவத் பாதீயமிதம் யஹ விஷ்ணோர் லோகம் படதி சுணோதி விரஜதி யஜ்ஞஹ ஞானம் ஜேயம் ஸ்வாத்மனி சாப்னோதி மனுஷ்யஹ அப்படின்னு கடைசி ஸ்லோகத்துல ஒரு பலஸ்ருதியை சொல்றார். இத்தம் ஸ்தோத்திரம் பக்த ஜனேத்யம் பக்த ஜனங்கள்னால துதிக்கப்படுகின்றதான இந்த மகாவிஷ்ணுவ பவபீதி துவந்தர்காபம் சம்சாரம் எனக்கூடியதான பயம், அந்த பயம் எனக்கூடியதான இருட்டை போக்குறதுக்கு வேண்டியதான சூரியன் மாதிரி இருக்கிறவர் பகவத்பாதீயமிதம் யஹ பகவத்பாதால் பண்ணினது பகவானுடைய பாதத்துல உங்களை சேர்க்கக்கூடியது பகவத்பாதீயமிதம் யஹ விஷ்ணோர் லோகம் வெறுமன படிச்சாலே கேட்டாலே மகாவிஷ்ணு லோகம் கிடைக்கும். விஷ்ணோர் லோகம் படதி சுணோதி விரஜதி ஜ்ஞஹா ஆனா அவருடைய தத்துவத்தை அறிந்தவன் ஞானம் ஜேயம் ஸ்வாத்மனி ச ஆப்னோதி மனுஷ்யா ஞானம் ஜேயம் அறிவையும் அறியக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் ஸ்வாத்மனி தன்னிடத்திலேயே ஆப்னோதி மனுஷ்யா அப்படின்னு அழகாக இந்த மகாவிஷ்ணுடைய ஸ்தோத்திரம் ஹரிமிட ஸ்தோத்திரம் படிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆச்சாரியாருடைய ஸ்தோத்திரத்துல எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் ரொம்ப ரசமான ஸ்தோத்திரம். ஸ்தோஷ்யே பக்த்யா விஷ்ணு மனாதிம் ஜகதாதிம் யஸ்மின் ஏதத் சம்ஸ்ருதி சக்ரம் பிரமதி தம் யஸ்மின் திருஷ்டே நஸ்யதி தத் சம்ஸ்ருதி சக்ரம் தம் சம்சார துவந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த ஸ்தோத்திரம் ஆச்சாரியர்கள் பண்ண ஸ்தோத்திரங்களை ஒவ்வொன்றும் படிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவர்ல அவர் அனுகிரகத்தினால நாம் இதை பார்த்தோம். இதற்கு பிறகு